பெரும்பகுதி எடுத்துக்கொண்டால் தென்னாருடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம் தமிழ்நாட்டிலேதான் இந்த உணர்வின் ஒளிகள் அதிகமாக மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. அது அந்த தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகஸ்தியன்தான் விண்ணுலக ஆற்றலை முழுமையாக அறிந்து முதன் முதல் மனிதன் வின்சென்ற இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளாம். அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய என் நாட்டவரும் அந்த சக்தியை பெற்று அவன் எப்படி அந்த ஒளியின் தரீரமாக வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ அந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கே இந்த சொல். இதை அகஸ்தியனுக்கு பின் வந்தவர்கள் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர்கள் அவன் வழியில் வின் சென்ற நிலைகளை மற்றவர்களுக்கும் கிடைப்பதற்காக இது போன்ற உணர்வின் ஒளிகளை உருவாக்கி கொடுத்தார்கள். எனது ஆதியிலே இந்த நாம் காணக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லாத நிலையில் சிறுக சிறுக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துதான் கடல் வாழ் தாவர இனங்களிலிருந்து உயிரினங்களிலிருந்து பின் தரையிலே அதே உணர்வின் கருக்கள் படரப்பட்டு தரைவாழ் தாவரங்களும் தரைவாழ் உயிரினங்கள் வளர்ச்சி பெற்று அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் புல் பூண்டு இவைகளை உட்கொண்ட நிலைகள் உயிரினங்கள் முதலில் உருவானாலும் பின் அதிலே வளர்ச்சி பெற்ற நிலைகள் இந்த புல் பூண்டை உணவாக உட்கொள்ளும் அந்த உயிரினங்களை உட்கொள்ளக்கூடிய அசைவ உயிரினங்களாக வளர்ச்சி பெற்று இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்துதான் மனிதன் வரை வளர்ந்தது. அப்படி வளர்ந்த அகஸ்தியனுடைய தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் புலஸ்தியர்கள் என்று சொல்வார்கள், புலையர்கள் என்றும் சொல்வார்கள். தங்களுடைய புல நெறிவால் இயற்கையினுடைய உண்மை நிலைகளை அவர் ஒட்டு பார்த்து மனத்தால் நுகர்ந்தறிந்து தங்களை காத்திடும் சக்தியாக அதன் வழிதான் அவர் வாழ்க்கை வழி நடத்தி வந்தவர்கள். அப்படி வளர்ந்து வந்த நிலையில் உரு பெற்றவன்தான் சக்தி வாய்ந்த உணர்வு அவர்கள் தாய் கருவிலே நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வு உரு பெற்று அகஸ்தியனாக அவன் உருவானான். அவன் உருவான நிலையில் கொண்டு இயற்கையுடைய உண்மை நிலைகளை அவன் அறிந்து உணர்த்திய வெளிப்படுத்திய பேருண்மைகள் தான் வான இயல் புவியியல் உயிரியல் என்று இன்று நாம் காணக்கூடிய நிலைகள் அனைத்துமே. இப்படி விண்ணிலே தோன்றிய அந்த உயிர் சந்தர்ப்பத்தால் பூமியுடைய ஈர்ப்புக்குள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக முழுமையால் அது அடைந்த பின் மனிதனுக்கு அடுத்த நிலையான ஒளியின் தன்மையாக உருப்பெறும் நிலைகளை முதுமை பெற்று அதிலே வின் சென்ற நிலைகளைத்தான் அவன் உணர்த்தி சென்ற நிலைகள்தான் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் உள்நின்று இயக்கக்கூடிய சக்தியை கடவுள் என்றும் அது இயக்கத்திற்கு காரணப்பேரை ஈசன் என்றும் அந்த இயக்கத்தால் ஏற்படக்கூடிய துடிப்பால் வெப்பம் ஏற்படுவதை விஷ்ணு என்றும் அந்த காந்தம் அதாவது வெப்பத்தால் மற்ற நிலைகள் ஈர்க்கக்கூடிய அந்த தகுதி வரும்பொழுது மற்றொன்றை தனக்குள் கவரக்கூடிய சக்தியை காந்தம் என்றும் லட்சுமி என்றும் இப்படி காரண பெயர்கள் இட்டு எந்த உணர்வின் சத்தை இந்த மூன்றும் சேர்ந்து கவர்கின்றதோ அந்த சந்தர்ப்பம் பரபிரம்மம் என்றும் அந்த கவர்ந்த உணர்வின் சத்து ஞானம் சரஸ்வதி என்றும் உரு பெற்ற நிலைகள் உருவாக்கக்கூடிய திறனை பிரம்மா உருவாக்குகிறான் என்றும் உரு பெற்ற பொருள் சிவம் என்றும் காரண பெயர்கள் இட்டு அகஸ்தியன் தான் ஆதியிலே இதை வெளிப்படுத்துகின்றான். ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிரினுடைய இயக்க நிலைகளை எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சங்கு சக்கரதாரி என்றும் சங்கு என்றால் சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் என்றும் சக்கரம் என்றால் உருளக்கூடியது என்று ஆக இந்த உயிரிலே அது சுவாசிக்கப்பட போகும்போது அல்லது உயிரிலே பட்ட பின் இந்த உணர்வுகள் அந்த மனம் ஒரு வேப்ப மரத்தினுடைய கசப்பான உணர்வுகளை நுகர்ந்தோம் என்றால் ஓய் என்று சப்தங்கள் வருகின்றது. அதே சமயத்தில் ஒரு உருளக்கூடிய நிலை உடல் முழுவதும் அதற்குண்டான வாந்தி வரக்கூடிய நிலையில உமட்டல செய்யக்கூடிய நிலை உடல் முழுவதும் சுழலச் செய்கின்றது. இதிலே ஒரு காரமான உணர்வின் சத்தை நாம் நுகர்ந்தால் அல்லது சுவாசித்தால் அல்லது வாயிலை சுவைத்தால் அதற்கு தகுந்த மாதிரி ஆ என்று அலறக்கூடிய நிலையிலும் உடலையே நடுங்க செய்யக்கூடிய சக்திகளும் வருகின்றது. அல்லது ஒரு நம நமப்பான உணர்வுகளை நுகர்ந்தோம் என்றால் நாம் நச்சு நச்சு என்று தும்மத் தொடங்குகின்றோம். இப்படி எந்த மனத்தை எந்த உணர்வை நாம் நுகர்கின்றமோ உயிரிழை பட்ட பின் அதற்கு தகுந்த மாதிரி ஒளிகள் அந்த சப்தங்களாக நாதங்களாக சுருதிகளாக வெளிவருவதும் இது இந்த உடல் முழுவதும் அது சுழன்று வருவதும் போன்ற நிலைகளை இப்படி இயக்க சக்தி நமக்குள் உயிர் எவ்வாறு இயங்குகின்றது என்பதை ஆதியிலே கண்டவன் இந்த உண்மை நிலைகளை மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தும் விதமாக சங்கு சக்கரதாரி என்று அது காரண பெயரிட்டு நம் உயிரின் இயக்க நிலைகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த அகஸ்தியன் இதையெல்லாம் உணர்த்தி சென்றான். உயிர் இவ்வாறு இயங்கி பல கோடி சரீரங்களில் அது மாற்றமடைய நிலையும் அதை உணர்த்துகின்றான். உதாரணமாக ஒரு மானை எடுத்துக்கொண்டால் அதனுடைய சந்தர்ப்பம் அதை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு புலியினுடைய உணர்வை சந்திக்க நேர்ந்தால் இப்பொழுது சொன்ன மாதிரி சங்கு சக்கரதாரி இந்த உணர்வின் அதிர்வுகள் அச்சமூட்டும் உணர்வுகளை அச்சுறுத்தும் உணர்வுகளை மானினுடைய உயிரிலே அந்த ஒளிகள் எழும்பிய பின் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த உணர்வுகள் சக்கரம் போன்று சுழன்று மானை பாதுகாப்பான இடங்களுக்கு அது இயக்க சென்று விலகி ஓட செய்கின்றது. இருந்தாலும் அதனுடைய சந்தர்ப்பம் புலியினுடைய உணர்வுகளை வேகமாக இருப்பதால் இதை விரட்டி சென்று அதை தாக்குகின்றது. உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று அதை கடித்து குதறி மானினுடைய தசைகளை புலி தன் உடலுக்குள் இறையாக அது மாற்றிக் கொள்கின்றது. இந்த மானோ அதை போன்ற உணர்வுகள் புலியினுடைய கொடூரமான உணர்வுகள் அது உடலிலே தாக்கப்பட்ட நிலையில் கொண்டு இந்த தசைகள் அனைத்தும் புலிக்கு இறையானாலும் மானினுடைய உயிர் அது உள்நின்று இயக்கக்கூடிய கடவுளாக இருப்பதால் புலியினுடைய உணர்வுகளை இந்த உடலை புலியினுடைய புலி அதை உட்கொண்டாலும் புலியினுடைய வலிமை மிக்க உணர்வுகளை இந்த உயிர் கவர்கின்றது. அந்த உணர்வுகளை கவர்ந்து அதை வலிமையாக தனக்குள் உருவாக்குகின்றது. இப்படி உயிர் எதை நுகர்கின்றதோ எதை இரையாக்குகின்றதோ இறையின் செயலை அங்கே தெய்வமாக மாறி இந்த மானை உருவாக்கிய நிலைகள் அனைத்துமே உயிர் ஆன்மாவிலே அந்த சிசுக்கள் உயிருடைய சிசுக்கள் அணு சிசுக்கள் அது மாற்றங்களாகி புலியினுடைய ரூபத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளாக உருப்பெற்று அதே சமயத்தில் இந்த உடலிலே அந்த உயிர் செயலக்கூடிய நிலையாக இருந்தால் இந்த உடல் அது பின்னப்பட்டு அதனுடைய உடல் புலிக்கு இரையாகும் பொழுது அதிலிருந்து விடுபட்டு உயிர் வெளியே வருகின்றது. அந்த குறுகிய நேரத்தில் புலியினுடைய உணர்வுகள் அதிகமாக அது வலிமை மிக்கதாக அது கவர்ந்து வடித்து கொண்ட நிலையில் புலியினுடைய ஈர்ப்பிற்குள்ளேயே அந்த உயிர் அழைத்து செல்கின்றது, புலியின் ரூபமாக மாறுகின்றது. இதெல்லாம் இயற்கையினுடைய செயல்கள் என்று அதிலே கண்டுணர்ந்தவன் அகசியன் அதை வெளிப்படுத்தினால்தான் நமது குரு நமக்கு தெளிவாக்கி உயிருடைய இயக்கங்களையும் ரூப மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நாம் எதை கண்ணுற்று பார்த்து எதை நமக்குள் வலிமை மிக்க சக்தியாக உருவாக்க வேண்டும், எதை உயிரான்மாவிலே அழியா சொத்தாக சேமிக்க வேண்டும், சேமித்த நிலையில் அடுத்த எல்லை எதை அடைய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக இதை நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
நாம் இரண்டாயிரத்தை நாம் எட்டும் பருவத்தில் உள்ளோம். ஒரு 1000 ஆண்டை கடந்து இன்னொரு 1000 ஆண்டுக்கு காலடி எடுத்து வைக்கும் நிலையில் உள்ளோம். அதாவது இன்றைய உலகில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நம் தமிழ்நாட்டிலேதான் போற்றி துதிக்கும் வழக்கங்கள் உண்டு. தென்னாட்டிலே தோன்றிய மனித உருவ பெற்ற மனிதனில் அங்கு காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த கொலைஸ்டர்கள் என்று மலைவாசிகள் அவர்களுக்குத்தான் கொலையர்கள் என்றும் இருளர்கள் என்றும் இப்படி பல பெயர்களை வைத்து அழைக்கின்றனர். இவ்வாறு உயிரணு தோன்றி மனிதனாக வந்த பின் மனித நிலைகளிலேயே ஒரு பெரும் செருப்பம். ஏனென்றால் மனிதன் ஒவ்வொரு உயிரணு தான் உணர்வுக்கொப்ப நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி மாறி வளர்ந்தாலும் உள்ளே மேய்ந்து ஒரு இனம் வாழ்வதும் மற்ற உடலை கொண்டு சென்று வாழ்வதும் இன்னொரு என நிலைகள். இப்படித்தான் உலக நிலையிலேயே இன்று பள்ளியில் எடுத்துக்கொண்டால் உடக்காய் எடுத்துக்கொண்டால் பூச்சி புழுகளை உணவாக உட்கொள்கின்றது, உடக்காய்க்காக மற்ற பொருள்கள் அதை அடித்துக் கொண்டு சாப்பிடுகின்றது. நாய் நரி என்ற நிலை இதை கண்டால் இதை உணவாக சொல்கின்றது. இப்படி உயிரணு தோன்றிய பின் ஒன்று உடல் இறையான பின், உதாரணமாக இன்னும் உடக்காய் பல பூச்சிக்குழுவின் உடல்களை இறையாக்குகின்றது. ஆனால் அந்த பூச்சிக்குழுக்கள் அனைத்தும் உடக்காயின் உணர்வின் தன்மை எண்ணி அதன் உணர்வை தனக்குள் இறையாக்கி அதன் உணர்வு வழிப்படி உடக்காயின் உடலுக்கு சென்ற பின் அதன் உணர்வை கவர்ந்து உடக்காயாக மாறுகின்றது. இப்படித்தான் நாம் பூச்சிக்குழுவாக இருந்து ஒன்றுக்குள் இறையாகி மற்றொன்று இறையாக்கி உணர்வுகள் மாறுவதற்கு வந்து எத்தனையோ கோடி இன்னல்களை கடந்து நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் மாறி, உணர்வுகள் மாறி, செயல்கள் மாறி, எண்ணங்கள் மாறி, இப்படி பலவிதமான நிலைகள் உருவாகின்றது. உருவாக்கிய உணர்களில்தான் மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் என்பதனை நாம் மறக்கலாக. நம் உடலுக்குள் நின்று இயக்கும் உயிரை கடவுள் என்றும், உருவாக்கும் நிலையை சந்தர்ப்பத்தால் எதை உருவாக்குகின்றது ஈசன் என்றும், இயக்கம் என்றும், அதே சமயத்தில் இயக்கத்தால் ஏற்படும் துடிப்பு விஷ்ணு என்றும், அந்த வெப்பத்தை விஷ்ணு என்றும், நாம் ஒரு பொருளை போட்டு நெருப்பில் வைத்து அதனை காய்ச்சப்படும்போது இயற்பொருள் படுகின்றதோ நம் மனம் வெளிப்படுகின்றது. இதே போலதான் உயிரின் துடிப்பில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்ற காரணத்தை வைத்து அழைத்தனர். நாம் நுகர்வு உணர்வு உயிரிலேப்பட்ட பின் அந்த சப்தங்கள் எந்த குணத்தை நுகர்ந்தமோ அந்த உணர்வின் உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றது. நான் சங்கு சக்கரதாரியன், நான் கசத்தின் உணர்வு நகர்ந்தால் ஓய்கின்ற நிலைகள் வருகின்றது. நெடி என்ற உணர்வு ஆனால் சும்மல் வருகின்றது. காரணம் என்ற உணர்வு நாம் நுகர்ந்தால் சுவைத்தால் ஆ என்று அலறச் செய்கின்றது. இதே போல நமது உயிர் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்ச்சி நலைகளை பரப்பச் செய்கின்றது. அதனால்தான் நம் உயிரை விஷ்ணு என்றும் சங்கு சக்கரதாரி என்றும் காரணப்படுகின்ற. சக்கரம் உலரும் உருளும் சக்தி கொண்டது, சங்கு சப்தமிழும் சக்தி கொண்டது. நமது உயிர் சப்தங்கள் வரும்போது அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவும்போது அந்த சுழற்சியின் இயக்கத்தில் நாம் எப்படி அந்த உணர்வுக்கொப்ப, இப்போ ஒரு மிளகாய் நெறியை நுகர்ந்தால் அந்த நெறி தும்மு தும்முன்னு அந்த உணர்வின் சுழற்சியை நாம் இயக்குகிறோம். ஒரு விஷத்தின் தன்மை நுகர்ந்தால் அதை உணர்கொண்டு சோகத்தை இயக்க உணர்வுகள் நம் மயக்கமும் மயக்கமான நிலைகளில் நம்மை இயக்குகின்றது. ஆக நாம் எதை நுகர்கின்றோமோ அதை நமது உயிர் அவ்வழியை செயல்படுத்த வேண்டும். இதை போன்று ஒரு மான் புலியின் உணர்வை நுகர்ந்தால் அந்த உணர்வின் வலிமையை அறிகின்றது. அதை இதை கொண்டு புசிக்க அது எண்ணுகின்றது. அந்த உணர்வின் நிலைகள் உயிரிலே பெற்ற அந்த உணர்ச்சிகளால் அந்த மான் அறிய முடிகின்றது. அறிந்தாலும் அந்த புலியின் உணர்ச்சிகள் அதன் தத்த நாணங்களிலே கலக்கின்றது. கலந்து கொண்ட பின் உடல் உள்ள அந்த மானை உருவாக்கிய சாந்தமான உணர்வுகள் காடத்தின் உணர்ச்சியை கண்ட பின் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அது வீரிய உணர்வுகொண்டு தப்பி செல்லும் உணர்வுகளே வருகின்றது. தப்பி செல்லும் உணர்வு வந்தாலும் ஆகவே இந்த உடலை காத்துக்கொள்ள உணர்வின் நிகழ்ச்சி வேகமாக ஓடுகின்றது. ஓடினாலும் புலியின் உணர்வுகள் சுவாசித்த மானின் இரத்தங்களில் கறக்கப்பட்டு அந்த இரத்தத்தில் இப்ப சாதாரணமாக நாம் நல்ல உயிரோட்டமாக இருக்கும் புழுக்கள் விசைக்கை தேங்கிய பின் அதன் உடலுக்குள் ஊடுருவி புழு குழவியாக மாறுகின்றன. இதே போல புலியின் உணர்வுகள் மானின் இரத்தங்களில் கலந்து வரும்போது அதன் வீரிய உணர்வுகள் இந்த மானை உருவாக்கிய அந்த உணர்வுக்குள் ஊடுருவி பாய்ந்து விடுகின்றது. அதன் உணர்வின் தன்மை கொண்டு மானின் சார்ந்த உணர்வுகள் மழிகின்றது அல்லது அதனுடைய செயலை இழக்கின்றது. ஆகவே அது செயலை இழக்கப்பில் புலியின் உணர்வை ஓங்கி நிற்கின்றது. அந்த ஓங்கிய நிலை கொண்டு இந்த உடலை விட்டு இந்த உயிர்க்குரிய புலியின் உணர்வுகள் இந்த திசைகளை உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் மானோ புலியின் உணர்வை தனக்குள் அது நுகர்ந்த உணர்வு சாந்த உணர்வுக்குள் இறையாகி இறையின் உணர்வு செயலாகும்போது புலியின் நிலையே வருகின்றது. ஆக புலியின் வலுவான நிலைகள் தற்கு மான் உயிரான்மா வெளிவருகின்றது. தசைகளை உறுப்புகளை சீரழிக்கும் போது உள்நின்ற இயக்கம் அது இயங்க முடியாத உயிர் வெளிவந்து வருகின்றது. வந்த உயிரோ எந்த புலியின் உணர்வை நுகர்ந்ததோ அதன் ஈர்ப்புக்குள் ஈர்க்கப்பட்டு அதன் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி அதன் வழியே அது இனமாக மானின் உயிரான்மா புலியின் கோபம் பெறுகின்றது. இதுகளெல்லாம் இந்த இயற்கை நீர்.
மனித வாழ்க்கையினுடைய நாம் இன்று அன்பு பண்பு பரிவு பாசம் என்று மனித நேயம் கொண்டு இன்று வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்கிறோம், இந்த வாழ்க்கையில் எந்தெந்த குணங்களை நாம் அதிகமாக வளர்த்திருக்கின்றோம், எந்தெந்த உணர்வுகள் இந்த உடலில் விளைந்து உயிரான்மாவிலே அது முழுமை பெற்று விளைந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சகஜ வாழ்க்கையில் நாம் சிந்திப்பதில்லை. நம்முடன் பழகியோர் அல்லது நம் குடும்பத்தில் உள்ள உறவினர் இப்படி இதுபோன்று அன்பு கொண்டு பண்பு கொண்டு பழகிய நிலைகள் அவர்கள் உடலிலே சந்தர்ப்பவசத்தால் ஒரு நோயாகிவிட்டால் அவர்களுடைய கடுமையான வேதனைகளை பார்த்து நாமும் அதே உணர்வுகளை கவர்ந்து அதே உணர்வின் இயக்கமாக சங்கு சக்கரதாரி உயிரிலே பட்டு உடல் முழுவதும் இந்த வேதனைப்படும் உணர்வுகள் சுழன்ற பின் அவர்கள் அந்த வேதனைப்படுவதை பார்த்து அவர்கள் எப்படி அழுகின்றார்களோ அல்லது இதுபோன்ற உணர்வின் ஓலங்களை எழுப்புகின்றார்கள் அதே உணர்வுகளை நாமும் கவர்ந்து நாமும் அழுகத் தொடங்குகின்றோம். இந்த உணர்ச்சிகள் தான் நம்மையும் இயக்குகின்றது, நம்மையும் அதே வேதனைக்கு உள்ளாக்குகின்றது. ஆனால் வேதனைக்கு உள்ளாக்கினாலும் அந்த நோய்வாய்ப்பட்டவரோ அது எல்லை கடந்து சென்று அந்த நோயினுடைய நிலைகள் முழுமையடைந்து அதிலே அவர் விடுபட முடியாத நிலையில் உடலை விட்டு பிரிய நேர்ந்தால் நாம் அந்த பற்றுடன் அவருடன் பழகிய உணர்வு இருந்தால் அந்த ஆன்மா நம்முடைய ஈர்ப்புக்குள் தான் வர அந்த காரணமாகின்ற சந்தர்ப்பம். அப்படி வந்த பின் அவருடைய நோய் இந்த நமது உடலிலும் இதே உணர்வுகளை ரத்தத்தில் கலக்க செய்து அணுக்களாக கருக்களாக விளைந்த பின் நமக்கும் அதே நோய் வந்து ஆனால் அதே சமயத்தில் அந்த உயிரான்மா இந்த உடலிலே எந்த நஞ்சின் தன்மை அந்த உடல் வாழ்க்கையில் அது சேமித்ததோ இந்த உடலுக்குள் வந்து மீண்டும் அந்த நஞ்சினை பெருக்கி மிகவும் நஞ்சு கொண்ட உயிரான்மாவாக அது உருப்பெறுகின்றது. ஆனால் நம் உடலிலோ இந்த வேதனை உருவான நிலையில் நோயாகி நாம் அடுத்து இதை போன்று நம்மை யார் நேசித்தார பற்று கொண்டாரோ அந்த உடலுக்குள் சென்று இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு உடலிலும் விளைந்த உணர்வுகள் நஞ்சினுடைய சேமிப்பு அதிகமாகும் பொழுது நஞ்சை கழித்த நிலைகள் மாதிரி நஞ்சையினுடைய சேமிப்பு அதிகமாக அடுத்து நஞ்சு கொண்ட உடலுக்குத்தான் நம்ம உயிர் அழைத்து அதைத்தான் இங்கே வெளியே நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள். நம் உயிரான்மாவில் எதை சேமிக்க வேண்டும், எது சந்தர்ப்பவசத்தால் நமக்குள் அது சேருகின்றது என்பதையும் நாம் எத்தனையோ மிருகங்களை பார்க்கின்றோம், உயிரினங்களையும் பார்க்கின்றோம். பாம்பு கடுமையான விஷம் கொண்டது, ஆனால் தன்னுடைய விஷத்தை பாய்ச்சிதான் மற்ற உயிரினங்களை அது கொண்டு புசிக்க எண்ணுகின்றது. ஒரு சாந்தமான நிலையில் கொண்ட எலியின் மேல் இந்த விஷத்தை பாய்ச்சியது என்றால் அந்த எலியினுடைய உணர்வுகள் அதற்குள் ஒடுங்கி அது கடுமையான நரக வேதனைப்படுகின்றது. அது அனுபவித்துதான் பாம்பினுடைய உடலுக்குள் செல்கின்றது. ஆனால் அந்த குறுகிய நேரத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பாம்பினுடைய நச்சுத்தன்மைகள் அதிகமாக எலியினுடைய உடலிலே அந்த ஆன்மாவிலே உயிரான்மாவிலே இணைந்த பின் பாம்பினுடைய ஈர்ப்புக்குள் சென்று எலி சாதாரணமாக இருப்பது பாம்பாக அந்த சந்தர்ப்பம் பிறக்க நேர்கின்றது. ஆனாலும் இந்த பாம்பு மிகவும் நஞ்சு கொண்டதாக இருந்தாலும் இதை ஒரு கருடன் உற்று பார்த்து இதை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாம்பை கொத்தி அது தூக்கி சென்று கொஞ்சம் கொஞ்சமாக அது பீத்தி தின்னதென்றால் விஷம் கொண்ட பாம்பினமாக இருந்தாலும் அதனுடைய சந்தர்ப்பம் கருடனை வாயில சிக்கப்பட போகும்போது நரக வேதனைப்படுகின்றது. கருடனின் நினைவுகளே அதுக்கு வருகின்றது. அதையே உற்று பார்த்து அதே உணவை சுவாசித்து சுவாசித்து அது பாம்பாக இருப்பது கருடனை ஈர்ப்பிற்குள் சென்று அது கருடனாக பிறக்க நேருகின்றது. இதெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள் ஒன்றுக்கொன்று இணைந்த நிலைகள் எப்படியெல்லாம் மாற்றம் அடைகிறது என்பது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நாம் எத்தனை உணர்வுகளை முதல்ல சொன்ன மாதிரி நாம் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதல் என்று நம்முடைய சந்தர்ப்பம் பழக்க வழக்கங்கள் இதுபோன்று அமையும் பொழுது ஒருவர் நமக்கு தொல்லை செய்கின்றார், நம்முடைய காரியங்களை கெடுக்கின்றார், குடும்பத்தில் பகைமை ஏற்படுத்துகின்றார், தொழிலை அவர் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறார் என்றால் அவருடைய நினைவுகள் நமக்குள் அதிகரிக்கின்றது. எந்த அளவுக்கு நமக்கு அவர் இடைஞ்சல் செய்கிறார் என்று நாம் அதை கவனித்து அதை நுகரப்பட போகும்போது அவர் மேல் இந்த நினைவுகள் அதிகமாகி அவரை பற்றிய எண்ணி அவன் சீக்கிரம் தொலைந்தால் பரவாயில்லை, அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் நாம் பதிலுக்கு செய்ய வேண்டும். அவனும் நம்மை போன்று இது போன்ற நிலைகள் அவன் நமக்கு எப்படி அவன் வேதனை தருகின்றான், அதே வேதனைப்படும் நிலைகளாக அவனுக்கு வர வேண்டும் என்று நாமும் இதை உணர்வுகளை செலுத்துகின்றோம். அவனுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால், அதாவது அவன் உடலில் ஏதாவது நோய் வந்தால் அல்லது அடிபட்டால் அவனுக்கெல்லாம் அப்படித்தான் வேண்டும், எனக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தான் பாவி அவனா உருப்படுவானா என்று முதல்ல சொன்னது வேதனை கவர்ந்த உணர்வு. இங்கே வேதனைப்படுவோரை ரசிக்கக்கூடிய நிலைகளாக அந்த சந்தர்ப்பம் அமையும் போகும்போது எப்படி பாம்பினுடைய உடலில் சிக்கி எலி பாம்பாக மாறுகிறோம், அதே பாம்பு கருடனுடைய வாயில சிக்கப்பட போகும் பாம்பு கருடனாக மாறுகின்றது. இது போன்றுதான் நுகர்ந்த உணர்வுகள் நம்ம உயிரால் இயக்கப்பட போகும்போது சங்கு சக்கரதாரி என்று உடலிலே இந்த அழுக்கள் விளையப்பட்டு வேதனை கவர்ந்திருந்தாலும் சரி அல்லது வேதனை படுவோரை ரசித்திருந்தாலும் சரி இந்த நஞ்சு கொண்ட உணர்வுகள் அதிகமாகி இந்த உடல் உறுப்புகளில் இந்த நஞ்சு கொண்ட நிலைகள் அதிகமாக ஊடுருவி இயக்கப்பட போகும் நல்ல உடலை உருவாக்கிய அணுக்கள் பலவீனமடைந்து வாத நோய்கள் போன்று வந்து விடுகின்றது. அங்கங்கள் குறைந்து விடுகின்றது, சுருங்கி விடுகின்றது. அங்கங்கள் சுருங்கி உறுப்புகள் செயலாக்கமாகி இழந்து விட்டால் நம்ம அறியாது கடும் நோயாகின்றது, கடுமையான வேதனைப்படுகின்றோம். கை கால்கள் மற்ற நிலைகளை அசைக்க முடியவில்லை என்றால் மனதிற்குள் நினைவுகள் தோண்டும், ஆனால் செயலாக்கங்கள் இருக்காது. இது போன்ற உணர்வுகள் வந்த பின் யாரெல்லாம் நமக்கு தொல்லை கொடுத்தானோ துன்பம் கொடுத்தானோ இவனுடைய நினைவுகள் போறவர் நான் எல்லாருக்கும் உதவி செய்தேன், என்னை இப்படி எல்லாம் இவர்கள் தான் கெடுத்தார்கள், அதனால தான் இப்படி எல்லாம் ஆனது என்று இந்த நினைவலைகள் அதே மாதிரி இந்த ஆத்திரமூட்டு உணர்வுகள் எரிச்சல் ஊட்டு உணர்வுகளும் பழியிற்கு உணர்வு வரப்பட போகும்போது இதுல யாரு மேல் நமக்கு நினைவு பற்று உணர்வுகள் அதிகமாக இருக்கின்றதோ நாம் இந்த கடுமையான நோய்கள் இந்த உடலிலே இந்த உயிர் சீராக இயங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது வெளியே சென்ற பின் அந்த பற்று கொண்ட நிலையிலோ அல்லது அந்த பழிதீர்க்கும் உணர்வு கொண்டோ அந்த உடலுக்குள் சென்று இங்கே நஞ்சின் உணர்வுகளை எந்த அளவுக்கு நாம் சேமித்தோமோ இதே நிலை கொண்டு அங்கேயும் அதை இதே உணர்ச்சிகளை ஊட்டி பழிதீர்க்கும் உணர்வுகளை ஆத்திரப்படும் செயல்களையும் கோபமான செயல்களையும் அந்த உணர்ச்சிகளை அதிகமாக சுவாசித்து சுவாசித்து நஞ்சின் தன்மை மேலும் அதிகமாக வளர்த்து கொண்டு நஞ்சு கொண்ட உயிரான்மாவாக வெளியே செல்லப்பட போகும்போது நிச்சயம் அது பாம்பினமாகத்தான் செல்ல நேருகின்றது. முதல்ல சொன்ன மாதிரி எப்படி அந்த எலி பாம்பாக மாறுகின்றதோ பாம்பு கருடனாக மாறுகின்றதாக மனிதன் இந்த மனிதனாக இருந்தாலும் சொத்து சுகம் செல்வம் என்று சம்பாதித்து எத்தனை நிலைகள் நாம் பல நிலைகளை இங்கே வைத்திருந்தாலும் சம்பாதித்திருந்தாலும் வளர்த்திருந்தாலும் அறிவு கொண்டவர்களாக இருந்தாலும் இதுபோன்று சந்தர்ப்பத்தில் எடுக்கக்கூடிய உணர்வுகள் நம் வாழ்க்கையினுடைய பாதையை அமைத்து மாற்றி அமைத்து மனிதன் அல்லாத நிலையை நம்மை உருவாக்கி விடுகின்றது. இதெல்லாம் ரூப மாற்றங்கள் உயிரின வாழ்க்கையில் எப்படி ஏற்படுகின்றதை பல விளக்கங்களை சொல்லி நமக்கு புரியும் பண்ண உணர்த்துகின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் எதை நமக்குள் அதிகமாக வளர்க்க வேண்டும், எதை நமக்குள் சேமிக்க வேண்டும், எதை நமக்குள் வளர்க்க வேண்டும் என்று இந்த உண்மை உணர்வுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் பெரிதொரு தீமையோ பெரிதொரு தவறு செய்கின்றாரோ பெரிதொரு நமக்கு வேதனைப்படுத்துகின்றாரோ அல்லது பெரிதொரு வேதனைப்படுகிறார் எதுவாக இருந்தாலும் அந்த உணர்வுகள் நமக்குள் வளர்த்திராத வண்ணம் அது சங்கு சக்கரதாரி என்று இந்த உயிரால் இந்த உணர்ச்சியின் ஒளிகளை எழுப்பி உடலுக்குள் அந்த சக்திகள் ஜீவன் பெறாத வண்ணம் உடலாக மாறாத வண்ணம் நாம் தடுத்து பழகும் சக்திக்காக அதுபோன்ற உயர்ந்த உணர்வுகளை ஞானிகள் மகரிஷிகள் இதுபோன்ற தீமைகளை வென்ற உணர்வை ஒளியாக மாற்றி சென்ற அந்த அரும்பெரும் சக்தியில் நாம் இதற்குள் வளர்த்து பழக வேண்டிய அவசியத்தை தான் கூறினார். இதுபோன்ற விளக்கவரை சொல்லி நமக்கு தெளிவாக்குகின்றார். அந்த உணர்வை பற்றுடன் பற்றி அதை எல்லையாக வைத்துக் கொண்டால் இந்த உயிரான்மாவிலே சிறிது காலம் வாழக்கூடிய இந்த உடலிலே ஒளியின் உணர்வுகள் நமக்குள் கருவாகி அதனுடைய ஒளியான அணுக்கள் பெருகிவிட்டால் நமது ஆன்மா ஒளியின் தன்மை பெறுகின்றது. உயிரோடு ஒன்றி நாம் இந்த உடலுக்கு பின் அங்கே செல்ல முடியும். இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தான் கூறினார். இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
மனிதர்களாக இருக்கும் நாம் வேதனைப்படுவோர் உணர்வுகளை நாம் நுகர்கிறோம் என்றால் வேதனை என்பதே விஷம். அந்த விஷமான நோயாளிகளை நாம் கேட்டு பார்த்து நுகர்ந்து உயிரை படும் போது அந்த வேதனை உணர்ச்சிகள் அந்த உணர்வுகள் சப்தமாகி அந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது நம் உடல் உள்ள நல்ல அணுக்கள் ஏற்க மறுத்தாலும் அது ஊடுருவி விடுகின்றது. ஆகவே அதன் உணர்வுகள் விஷத்தின் தன்னை கலந்த பின் அதன் வழியில் நம் உடல் இயக்கப்படுவதனால் நாம் என்ன நினைக்கின்றோம், வேதனைப்படுவது ஒரு பக்கம் அழுதாலும் அது வேதனை உணர்ச்சிகள் நம்மை அழுகும்படி செய்கின்றது. ஆக நாம் சிந்திக்கும் தன்மையும் தீமை அகற்றும் தன்மையும் இழந்து விடுகின்றோம். ஆகவே குழவி புழுகை கொட்டிற்கு புலியின் உணர்வுகள் எப்படி மாறுகின்றதோ, இதுபோல நோயாளியின் உணர்வுகள் இந்த உடலை கவரப்பட்டு கவர்ந்த உணர்வுகளோ, அந்த பக்கம் நல்ல சத்தம் வடிதான் கேட்கும் உணர்வுகளோ இதை போல மாற்றப்பட்டு உடலில் அந்த மனிதனுக்கு எப்படி நோய் வந்ததோ, இதே போல நமது அணுக்களும் விஷத்தின் தன்மை உட்கொள்ள நல்ல அணுவின் தன்மை மாறி அழகான உறுப்பையும் அந்த நோயாளி உடல்கள் எப்படி சுருங்குகின்றதோ, இதே போல நம் உடலும் சுருங்கத் தொடங்குகிறது. சுருங்கினாலும் இதே சமயம் அந்த நோயாளி முன்பகுதி அருகே கடினமாகி, நோயை விட்டு அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்தால் யார் இவரிடம் அதிகமாக நுகர்ந்தறிந்தனரோ அவர் உடலுக்குள் வந்து விடுகின்றது. வந்த பின் இந்த நோயை முழுமையாக்கி இந்த உடலை விழித்துவிட்டு விஷத்தின் தன்மை பெருக்கி இந்த உடலை விட்டு செல்லும் இந்த உயிரான்மா, இப்போ உதாரணமாக புலி மற்றொன்றை கொண்டு குசிக்கும் நிலை பெற்றது. அதே போல கோபத்தின் நிலையில் கொண்டு வந்தால் இரத்த கொதிப்பாக வருகின்றது. இப்ப நோயின் தரமே, ஒரு நோயின் தன்மை உருவாக்கப்படும் போது ஒருவனை வேதனைப்படுவதை பார்த்து நாம் வேதனை உணர்வை நாம் நவரப்படும் போது அந்த வேதனை என்ற விஷத்தன்மையில் நமக்குள் வேதனை என்ற உணர்வை உருவாக்குகின்றது. ஆனால் இந்த விஷத்தின் தன்மை வரும்போது மனிதனின் உருவை உருமாற்றுகின்றது. அதே சமயம் நாம் பரிவுடன் பண்புடன் நாம் வேதனைப்படுவரை நாம் கேட்டுணர்ந்த இந்த உணர்வுகள், வேதனைப்படுவரை பார்ப்போதெல்லாம் அதே நோயால் வாடுவோரை நுகரும் போதெல்லாம் நமக்குள் இந்த வேதனை இந்த விஷத்தை தான் நமக்குள் பெருக்கிக் கொள்கின்ற காரணம், எந்த விஷயத்தின் தன்மை இந்த உடலுக்குள் அது உணவாக நுகர்ந்து கொண்டதோ, இதே போல அந்த உணவுக்கு அந்த உணர்ச்சி ஊட்டி நம்மை சோர்வடையச் செய்து வேதனைப்படச் செய்து அந்த வேதனை உணர்வை இங்கே நுகர்ந்துவிடும். இவ்வாறு வேதனை உணர்வை நமக்குள் நுகர்ந்து விட்டால் இப்ப பாம்பினம் எப்படி விஷத்தை பாய்ச்சி மற்ற உணர்வுகளை தன் உணவாக எடுக்கின்ற விஷம் இன்று தவளையோ எலியோ பாம்பு விஷத்தை பாய்ச்சியற்ற எலியின் உணர்வுகள் மாறுகின்றது. ஆக விஷத்தன்மை தொலைந்த பின் அந்த பாம்பின் நினைவே வருகின்றது. ஆக அதன் நினைவு வலுவாகும் போது எலியின் உடல் பாம்புக்கு இரையாகின்றது. விஷத்தின் தன்மை கொண்டு துரித நிலையில் கரைக்கும் சக்தி பெறுகின்றது. ஆனால் அந்த எலியின் உணர்வுக்கு எலியை உருவாக்கி உணர்வும் மாறுகின்றது. இதை ஒற்று வெளிவரும் உயிர் பாம்பிற்குள் ஈர்க்கப்பட்டு பாம்பின் கருவாக உருவாகி பாம்பின் நிலை அடைகின்றது. அது இறப்பதற்கு முன் எத்தனை வேதனைப்படுகிறது என்று பார்த்து, இதை போல அது கருடன் அது தூக்கி சென்று பாம்பினை சிறுக சிறுக பற்றி வேதனை என்ற உணர்வை உருவாக்கி அந்த பாம்பிற்கு வேதனையாகின்றது. ஆனால் கருடனுக்கோ ஒரு மகிழ்ச்சியாகின்றது. ஆக இதன் வழி பிச்சு அது உணர்வை செய்யும் போது இந்த பாம்போ உயிருடன் நரக வேதனைப்பட்டு கருடனை விட்டு பார்க்கின்றது. அதன் உணர்வுகள் இந்த கருடனின் அந்த பாம்பின் உடலுக்குள் அதிகரிக்கின்றது. இதன்படி இதனுள் இருக்கக்கூடிய விஷமோ அது கருடனின் விஷத்தை அதை தாக்கும் உணர்வின் வேதனையும் இவை அனைத்தும் கருவாக உருவாக்கி இப்போ வேதனை அடக்கும் உணர்கொண்ட உணர்வும் கருவாக மாறுகின்றது பாம்பின் உடலுக்கு. இந்த பாம்பின் உயிர் வெளிவரும் போது கருடன் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வை கவர்ந்து கருடனாக பிறக்கின்றது. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வின் உடலை நுகர்ந்தறிந்து அதன் உணர்வு உடலுக்கு செலுத்தப்படும் போது இவ்வழியில் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உடல். இப்ப மனிதனாக உருவாக்கிட்டு மனிதனுக்குள் பகமையானால் எப்படியும் ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். ஆக மனிதனை கெடுக்க வேண்டும் என்று எண்ணும் போது அதே உணர்வுகள் நம் உயிர், அதே உணர்ச்சிகள் பிறிதோர் மனிதனை தீங்கி செய்து அவன் இளைவர் செய்து அதன் வழி நாம் மகிழ்ச்சி வரும் தன்மை வரும்போது அவன் வேதனையுடன் வாடும்போது நம் உடலுக்குள் அதை சேர்த்து வேதனைப்படுவோரனை பார்த்து நாம் ரசித்து வாழும். ஏனென்றால் எனக்கு பிடிக்காதவனை கண்டால் அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியான தோன்றும். அவன் செய்த செயலுக்கு அவன் அனுபவிக்கிறான் பாருங்கள். அந்த வேதனை உணர்வின் நாம் அவன் உடலில் பட்ட வேதனை உணர்வுகள் நாமும் நுகர்ந்து ரசிக்க, இவ்வாறு மனிதன் ரசித்தான் என்றால் மனிதனின் வாழ்க்கையில் இந்த விஷத்தின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்து இந்த விஷ உணர்வுகள் நம் உடலுக்குள் பரவி உடலுள்ள அணுக்களில் அதை பரப்பி இவ்வாறு பரை செய்தால் அடுத்த ஜென்மம் எது தெரியுமா? விஷம் தெரிந்த உணர்வு, இதில் வாத நோய்கள் வந்து கைகால் குடைச்சலாகி இதன் உணர்வின் தன்மை மடிய நீர் மடிந்தார். மனிதனின் சிந்தனை இல்லை. அது எனது வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று இந்த உடலை விட்டு எப்படி வெளியே செல்ல வேண்டும் என்று இந்த உடலை மறக்கச்சு வேதனையில் வருவார். கைகால் அங்கங்கள் இயங்கவில்லை என்றால் இந்த வேதனையின் உணர்வை அதிகமாக உருவாக்குகிறது. உருவான உணர்வுகளை அவரை கற்றுக்கொண்டோ அவர் மேல் நேசித்தார். அவர் ஈர்ப்புக்குள் சென்று இதே விஷத்தை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்து வைத்து மனிதன் அல்லாத நிலையை உருவாக்கி வெளிவந்த பின் இந்த பாம்பினமாக அது நிச்சயம் அது பெற. ஆனால் விஷத்தின் தன்மை மனித ஈர்ப்புக்கு வராது. விஷத்தின் தன்மை ஓங்கி வளர்ந்தது இந்த உடலை விட்டு வந்த உயிரான்மா. அடுத்து இந்த பாம்பினம் விஷத்தை உணவாக விஷத்தை பாய்ச்சி அதுவே ரசித்து சாப்பிடும் உணர்வு கொண்ட அதன் ஈர்ப்புக்கு சென்று அதன் கருவாக உருவாக்கி மனிதன் அல்லாத உருவை உருவாக்கியவர். ஆகவேதான் நமது வாழ்க்கையில் நிகழும் தன்மை.
உதாரணமாக நாம் ஒரு கோபமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் நாம் இயங்குகிறோம் என்றால் நம்முடைய உடல் எப்படி அந்த இடத்தில் அந்த சந்தர்ப்பம் விரைத்து கண்கள் சிவந்து நமது உடலே ஒரு இறுக்கமாக, அதே சமயத்தில் நம்மிடம் வெளிப்படக்கூடிய சப்தங்களும் அழுத்தமாக ஓசையாக இந்த கார உணர்ச்சிகள் எப்படியெல்லாம் அது வெளிப்படுகின்றது, அதற்குண்டான காரண காரியங்களைத்தான் இதிலே குரு உணர்த்துகின்றார்கள். நாம் சகஜ வாழ்க்கையில் நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம், ஒரு புலி மிகவும் கொடூரமானது, மற்ற உயிரினங்களை காட்டினுமே அது தன்னுடைய இறை அது கிடைத்தாலும் கூட அதனுடைய வேக உணர்வு கொண்டு சீறி பாயும் நிலையில் கொண்டது. அந்த பசியினுடைய உணர்வு கொண்டு இறை கிடைத்தாலும் கூட அந்த வெறித்தனமான உணர்வு கொண்டுதான், உரிமை கொண்டுதான் அதனுடைய செயலாக்கங்கள் இருக்கும். அதைத்தான் குரு அறிஞர் இந்த கார உணர்வு என்று சொல்லுகின்றார்கள். இது மனிதனுடைய வாழ்க்கையில் இதை எடுத்துக்கொண்டால் ஒரு கார குணம் என்பது அந்த புலியினுடைய கொடூரமான உணர்வுகளுக்கு ஒப்பதான். மனிதனுக்குள் இதே கோப உணர்வு இருந்தால் அதுவும் கார குணத்தின் சக்தி கொண்டதான். ஒரு மிளகாய் விதையை நாம் மண்ணிலே ஊன்றினோம் என்றால் அந்த காரமான உணர்வின் சத்தை அது கவர்ந்து மிளகாய் செடியாக வளர்ந்து அந்த காரமான மிளகாய்களை அது எப்படி உருவாக்குகின்றதோ இது போன்றுதான். சந்தர்ப்ப வசத்தால் நாம் கோபப்படுவரை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அது உற்று நோக்கி இப்படி பேசுகிறார் இப்படி சொல்லுகின்றார் என்று பதிவாக்கி இருந்தாலும் அந்த உணர்வு நமக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாகி விடுகின்றது. நாம் அது எத்தனை வகையில் நாம் அந்த கோபங்களை நுகர நேருகின்றது. நாம் முதல்ல இது போன்று பழக்கம் இல்லை என்றாலும் நமக்கு வேண்டிய நண்பராக இருந்தாலும் கூட அவர் சில சமயங்களில் இது போன்று கோபப்படுகிறார் என்றால் நாம் அதை உற்று பார்த்து பதிவாக்குகின்றோம். அல்லது நாம் நண்பர் மீது பாசம் கொண்டு இருந்தாலும் நண்பருக்கு யாராவது தொல்லை கொடுக்கிறார் என்றால் அந்த சந்தர்ப்பம் நமக்கு அந்த நண்பரை காக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த கோப உணர்வுகள் வருகின்றது. அது எப்படி வந்தாலும் அந்த கோபப்படும் உணர்வுகள் வந்துவிட்டாலே நாம் தாக்கி பேசும் உணர்வு வெளிப்படுத்தப்படும் போது மற்றவர்களுக்கு அதனால் வேதனை வருகின்றது. எப்படி புலி அதனுடைய உணர்வுகள் சீரிப்பாயும் உணர்வுகள் கார குணத்தின் சக்தாக அதனுடைய வெளிப்பாடுகள் இருந்தாலும் மற்றொன்றை அது தாக்கும் பொழுது அங்கே வேதனையைத்தான் உருவாக்குகின்றது. இதுபோன்றுதான் நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காரமான உணர்வுகள் மிளகாய் வாயிலே போட்டால் எப்படி ஆ என்று அலறி செய்கின்றது, இதுபோன்று இந்த உணர்வு சிறுக சிறுக நம் உடலிலே கோபத்தின் உணர்வுகள் உச்சகட்டம் செல்வதும் அதனால் மற்றவர்களுடைய வேதனைப்படுவோர் உணர்வை கண்டு ரசிப்பதும் இந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து விட்டால் இந்த ரெண்டு உணர்வுமே ரத்தத்திலே கலந்து உடல் முழுவதும் மீண்டும் மீண்டும் இது சுழலப்படப்போம் போது ரத்தத்திலே இந்த கார உணர்வின் சத்துக்கள் அதிகமாக வடிக்கப்பட்டு இந்த கார உணர்வின் மனங்களாகவே அங்கு எரிச்சல் அடையும் பொழுது ஏற்கனவே சாந்தமான மற்ற உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் ரத்தம் போகும் பாதையில் உள்ள அதனுடன் இது சீரிப்பாயும் உணர்வுகள் மோதப்பட போகும்போது இந்த ரத்தத்தின் வழி செல்லக்கூடிய அந்த உணர்வுகள் அங்கே கொதிப்பாகி எப்படி நாம் மிளகாயினுடைய உணர்வுகளை போட்டதும் ஆ எரிகிறது ஆ எரிகிறது என்று உசு உசு என்று சொல்லுகின்றோமோ இதுபோன்று உடலுக்குள் இதே உணர்ச்சிகள் அது கொதிப்பு நிலையாகி வாயிலே சொல்லக்கூடிய இந்த சொல் உள்ளுக்குள் செல்லப்பட போது கொதிப்பாக மாறி கடுமையான வாத நோய்களுக்கும் காரணமாய் உறுப்புகளை செயலிடக்கூடிய தன்மையாக இந்த ரத்தத்திலே கலந்த உடல் இது கொண்டு அது செயலுக்கு காரணமாகின்றது. ஆனால் நாம் பார்த்தது முதல்ல பார்த்தது வேடிக்கையாக இருந்தாலும் பதிவான உணர்வு நமக்குள் வித்தாகி இந்த மிளகாய் செடி விளைந்தது போன்று நமக்குள் விளைய தொடங்கினால் நமக்குள் இது போன்று இரத்த கொதிப்பு என்ற நிலைகள் வந்துவிடுகின்றது. அங்கங்களை சுருக்கி செயலளக்கு செய்கின்றது. வாத நோய்கள் போ வர காரணமாகின்றது. நாங்கள் நாம் நல்லது என்று பார்க்கின்றோம், நல்லதை செயல்படுத்த என்றுதான், அல்லது நல்லதை காக்க வேண்டும் என்ற காரணமாகத்தான் நமக்கு அந்த கோபம் வருகின்றது. ஆனால் இந்த கோப உணர்வின் செயலை நாம் சமப்படுத்தவில்லை. அந்த கார குணத்தினுடைய வித்துகள் நமக்குள் ஓங்கி வளர அந்த சந்தர்ப்பம், அது நல்லதை காக்க என்று நமக்குள் நுகர்ந்து நாம் அறிந்திருந்தாலும், உள்ளுக்குள் புகுந்திருந்தாலும், அது மீண்டும் அந்த கார உணர்ச்சியினுடைய தன் உணவை அதை சுவாசித்து வளர்க்க விடாதபடி நாம் தடுக்கவில்லை என்றால், நாம் நல்லதை காக்க என்று எடுத்துக்கொண்ட இந்த கோப உணர்வின் கார குணவின் சத்து கடுமையான நோய்களுக்கு காரணமாகின்றது. அதனால்தான் குரு முதலில் சொன்ன மாதிரி இந்த உணர்ச்சிகள் தான் வேகமாக சங்கு சக்கரதாரி என்று உடலுக்குள் அதிகமாக வேகமாக அது செல்லும் பொழுதுதான், ஒரு வாய்க்காலில் செல்லக்கூடிய தண்ணி திடீரென்று அழுத்தமாக அது வந்தால் எப்படி உடைப்புகள் ஏற்படும், இந்த ஒரு ரத்த நாளங்கள் இது வேகமாக சென்று மற்ற நரம்புகள் எலும்புகள் செல்லும் பொழுது அங்கே விடைக்கின்றது. கண்களிலும் இதே அலைகள் பாய்ச்சும் பொழுது கண்கள் சிவந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட அழுத்தமான உணர்வுகள் உடல் முழுவதும் சுழலும் பொழுதுதான் நம்மை அறியாமலே இந்த தொனி வெளிப்படக்கூடிய சத்தமும் ஓசை அதிகமாக அமைதி கொண்ட நிலைகள் நாம் பண்பாக இனிமையாக பேசக்கூடிய அந்த துணியையும் நாதங்களையும் மாற்றி அழுத்தமான நிலையில் கொண்டு வேகமாக அந்த துணியும் உச்சகட்டம் அடைந்து நாம் நம்முடைய சொல்கள் அது வெளிப்படுகின்றது. ஆக நாம் பேசவில்லை, நம் நுகர்ந்த உணர்வுகள் அது எதிர்மறையாய் வேகமாக ஒவ்வொரு அங்கங்களும் அதை அசைக்கப்படும் போது அதற்கு தகுந்த மாதிரிதான் அங்கே ஓசை வருகின்றது. சங்கு சக்கரதாரி என்று சொல்வது சுவாசித்த உணர்வின் இயக்கமாகத்தான் அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி இப்படி நாம் கோபமாக பேசக்கூடிய நிலை, சப்தமிட்டு பேசக்கூடிய நிலையும் நம்மை அறியாமலே அந்த உணர்வின் இயக்கமாக நாம் செயல்பட காரணமாகிறோம். நமது உயிர் ஒரு டிரான்சிஸ்டர் போன்று டிரான்சாக்சன் செய்யக்கூடிய நிலைகள் பெற்றது. ஆக ஒரு ஒலிபெருக்கியில் இது போன்று ஒரு மைக்கின் மூலமாக அந்த டிரான்சாக்சன் செய்து ஆம்பிளிஃபையர் மூலமாக அது பெருக்கும் பொழுது எப்படி அந்த சப்தங்கள் வருகின்றது, இது போன்றுதான் நாம் நுகர்ந்த அந்த கோபமான உணர்வுகள் உயிரிலே பட்டு உடல் முழுவதும் சுழலப்படப்போம் போது அங்கே டிரான்சாக்சன் இந்த கார உணர்வுகள் அங்கே செயல்படுத்தும் போதுதான் அந்த ஒளி பெருக்கி எப்படி அந்த ஒளியை அது பெருக்கி காட்டுகின்றது, நமக்கு இந்த கோபமும் துணியும் அதற்குண்டான சொல்லுகளும் ஒரு சாந்தமாக ஒருவரை அழைக்குவதற்கு அழைப்பதற்கு மாறாக அல்லது சொல்வதற்கு மாறாக அழுத்தமாக கடுமையாக இங்கே வாப்பா என்று சொல்வதற்கு அப்புறம் இங்கே வாப்பா என்று அழுத்தமான நிலைகளாக இந்த துணி அல்லது இன்னும் கடுமையாக வந்தால் தாக்கு உணர்வு கொண்டு இந்த கோபம் வந்துவிட்டாலே நமக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, நம் பிள்ளையாக பாசமுடன் வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் சேர்த்து வைத்திருந்த நல்ல பொருள்களாக இருந்தாலும் சரி, அடித்து நொறுக்கும் அழிக்கக்கூடிய உணர்வுகள் தான் அங்கே வரும். ஆனால் நாம் இதுபோன்று உச்சஸ்தாயை அடைந்து விட்டால் நம்முடைய செயல்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவரையன் இப்படி செயல்படுத்தின இவரையன் காளி போன்று ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் என்றெல்லாம் வெறுக்க தொடங்குவார்கள். அந்த வெறுப்புக்கு தகுந்த மாதிரி அவர்கள் சொல்லப்படப்போம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் வரும். அல்லது நம்முடைய ஆக்ரோஷமான செயல்களை யாராவது உற்று பார்த்து அவர்கள் கேலியாக சிரித்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எல்லாம் உணர்வின் இயக்கம் என்ற நிலைகள் நாம் நுகர்ந்த உணர்வுகளை உயிரிலே படும் பொழுது டிரான்சாக்சன் எப்படி அந்த ஆம்பிளிஃபையர் அதை பெருக்கி காட்டுகின்றதோ, நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உணர்ச்சிகள் அது எலக்ட்ரானிக் என்ற நிலையில் வெளிப்படுத்தும் பொழுது மற்ற அங்க அவயங்கள் இரத்தங்களில் நரம்புகள் எலும்புகள் அனைத்து இது சுழண்டு வரும் பொழுது இந்த கார உணர்ச்சிகள் அதிகமாகிவிட்டாலே இதுபோன்ற ஒரு உணர்வின் இயக்கங்களை கொண்டு ஒருத்தர் இருந்தாலே நாம் அதை நமக்கு சம்பந்தம் இல்லை, ஆனாலும் அவரை உற்று பார்த்தாலே நாம் இவர் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார் என்று அவர் கண் காட்டும், அவருடைய முகம் காட்டும், அவருடைய உடல் எல்லாம் சிவந்து இருக்கும் அல்லது கருமையாக இருக்கும், இதெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த உடன் அலைகள் வெளிப்படுவதை அங்கு அவைகள் அனைத்துமே காட்டும். ஆக புறத்தில் எப்படி நாம் பார்க்க வேண்டால் அகத்திற்குள் இரத்தங்களில் மற்ற உறுப்புகள் மற்ற அணுக்களுக்குள் இது எத்தகைய வேலை செய்யும் என்பதை தான் கூறினார் இங்கே. இதெல்லாம் காரணம் யார் என்றால் நமது உயிர் தான். அந்த உயிர் காரணமாக இருந்தாலும் நாம் நுகர்ந்ததைத்தான் அது இயக்கி காட்டும், அதற்கென்று தனி அறிவில்லை. இந்த கார உணர்வை நாம் சந்தர்ப்பத்தால் உற்று பார்த்தோம், அது ஊழ்வினைகின்ற வித்தாக பதிவானது. அது மீண்டும் அது உணவுக்காக இயங்கும்போது உயிர் அதை எடுத்து அந்த அணுவிற்கு கொடுக்கப்பட போகும்போது யார் தவறு செய்தாலும் யார் நமக்கு பிடிக்காத செயலும் உடனே அந்த உணர்ச்சிகளை தூண்டி அவர்களை தாக்க வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை அடக்க வேண்டும் என்ற புலி எப்படி அந்த காரமான உணர்வு கொண்டு கொடூரமாக மற்றொன்றை அடக்கி அதை வீழ்த்தி அது தன் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்து அதை அடித்து உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதுபோன்று நம்முடைய இந்த கோப உணர்வு வந்துவிட்டால் அனைத்தையுமே வீழ்த்த வேண்டும், அடித்து நொறுக்க வேண்டும், நம்முடைய செயல்தான் அங்கே எஞ்சி நிற்க வேண்டும் என்று இப்படி வேக உணர்வுகள் கொண்டு நாம் வருவோம். ஆனாலும் இதெல்லாம் உணவின் இயக்கம் என்று வந்தாலும் நாம் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அறிவாக ஆறாவது அறிவு நமக்குள் இருக்கின்றது. ஆறாவது அறிவு என்றால் நஞ்சான நிலைகளை அது கழிக்கக்கூடிய சக்தியாக இந்த உடலில் விளைந்ததுதான். நஞ்சை பிரித்து நல்ல உணர்வுகளை உடலாக மாற்றக்கூடிய அந்த சக்தி பெற்ற நாம் இது போன்ற நிலைகளை நாம் தடுக்க தவறினால், மாற்ற தவறினால், சீராக்க தவறினால் இருசூழும் நிலையை வந்துவிடாக அந்த ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்தி இதுபோன்ற உணர்வுகளை நாம் சமப்படுத்தும் நிலையாக ஆறு உணர்வுகளை நாம் பெற்று அதன்பால் நம் இச்சைகள் சென்று இதுபோன்ற கோ உணர்வின் இயக்கங்கள் நமக்குள் இயக்காத வண்ணம் அது தடைப்படுத்த வேண்டும். ஈஸ்வரா என்று பூர்வ மத்திய அணி துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெற நாங்கள் பெற வேண்டும். எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் பெற வேண்டும். எங்கள் சொல் செயல் புனிதம் பெற வேண்டும். நாங்கள் பார்ப்போர் அனைவரும் அல்லது மற்றொரு சண்டையிட்டார் அந்த நண்பராக இருந்தாங்க அவர்களுக்கு அந்த அருசக்தி கிடைக்க வேண்டும். அவர்கள் ஒன்றுபட்டு வாழும் நிலைகள் பெற வேண்டும். பகைமைகள் அகல வேண்டும். இன்று இந்த அமைதிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நாம் எடுத்து இதை நாம் சமப்படுத்தினால் ஒழிய இது போன்ற தீமையிலிருந்து நாம் தவற முடியாது. அது ரத்த கொதிப்போ வாத நோயோ பின்னாட்கள் இன்று மற்றவர்கள் அடக்கி ஆளக்கூடிய அனைவருமே பின்னாட்கள் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து கடுமையான வேதனைகளுக்குள்ளாகி அது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைகள் ஆகும் பொழுது புலியினுடைய ஈர்ப்புக்கு சென்று புலியாகத்தான் நம்ம உருவாக்கிவிடும். அது இது போன்ற நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கோப உணர்வுடைய விளக்கங்களை குருதலை கொடுக்கின்றார்கள்.
ஒருவர் உணர்வை இறைப்பல நாம் செயல்படுத்தினால் அதே உணர்வுகள் கோபப்படுவதும் ஒருவனை வேதனைப்படுவதும் வேதனை கொண்டு ரசித்து அது வாழ்வதும் இதை போன்ற நிலைகளானால் புலி தனது கோபத்தின் கொண்டு தாக்கி அதனை வேதனைப்படுத்தி உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்வு நம் மனித உடலை சேர்த்தால் இந்த உணர்வு வலிமைக்கற்று இதை போல நம் உடலிலே நுகர்ந்த உணர்வுகள் வெப்பங்களில் கலர் வெப்ப நாணங்களில் வீரிய உணர்வுகளை உருவாக்கி நாம் வாயிலே மிளகாய்ப்பட்டால் எப்படி ஆழ்ந்தால் இருந்தோமோ இதே கோபத்தை உணர்கொண்டு புலி தாக்கும் போது எப்படி கோபமாக இருக்கும் போது அந்த வெறுப்பின் தண்டு கொண்டு எதிர் தாக்குதல் ஏற்படும் உணர்வு வருகின்றதோ இந்த உணர்வு இரத்த நாணங்களில் கலந்து கலந்து அது இரத்தங்களில் கலக்கப்படும் போது நம் உடல் உள்ள மனிதன் உருவாக்கிய இந்த அணுக்கள் அதன் உடலில் தன்னை பெருக்கி பெருக்கி அதன் உணர்வுகள் நாம் சுவாசிக்க நேர்ந்தால் இரத்த கொதிப்பே வந்து வருகின்றன. காரத்தை முயற்சி சிந்திக்கும் உணர்வுக்குள் செல்லும் போது அந்த உணர்ச்சியின் வேக பிரிப்பு நம் கண்களில் பார்வையிலே கண்களிலே பார்த்தால் சிறப்பும் ஆக நமது இரத்த நாணயம் பார்த்த வேலைக்கும் ஆக இதை போல நம் உடலிலே மாற்றம் அடைகின்றன. நாம் தப்பு செய்ய ஆக இதை போல உணர்வுகள் தவறாய் நினைத்து நாம் நுகர்ந்தாலும் கோபப்படுவதை பார்த்தாலும் கோபப்பட்டு ஒருத்தருக்கு தொல்லை கொடுப்பதை பார்த்தாலும் எனவே நாம் நுகர்ந்தாலும் அறிவும் உணர்வுகள் நாம் இரத்தங்களில் கலக்கத்தான் செய்கின்றன. நம் உடல் உள்ள நல்ல அணுக்களை இதை போல அதை ஏற்க மறுக்கும் தன்மை இந்த வீரிய உணர்வு தொடரப்படும் போது அதன் கோபத்தை உருவாக்கிய நிலையும் அதை பார்த்தவன் நிலைகளையும் இதே போல கோபத்தின் உணர்ச்சிகள் அது வந்துவிடுகின்றது. இப்ப பார்த்தவனும் இது ஒரு மிளகாயை விளைந்தால் அந்த விளைந்த மிளகாயின் வித்தை அந்த நிலத்தில் ஊன்றினால் அந்த பூமியின் தினைகின்ற அந்த காலத்தின் உணர்ச்சியை அது கலந்து மிளகாயாக மாறுகின்றது. இதே போலதான் கோபப்பட்டு ஒருத்தனை தொல்லை கொடுப்பனை வேடிக்கை பார்த்தாலும் ஒரு அல்லது கோபப்படும் உணர்வுகளை தாக்கப்படும் போது நண்பன் என்று உற்று பார்க்கும்போது அதன் உணர்வுகள் நண்பனுக்கு இக்கோபமும் தாக்கும் உணர்ச்சிகள் வரும்போது பார்க்கும் நாமும் அதனை நுகர்ந்து நம் உடலுக்குள் புகுந்து நல்ல இரத்த நாணங்களில் அந்த கார உணர்ச்சிகள் தோன்றும் போது நமக்கும் கோபம் வருகின்றது. இந்த உணர்ச்சிகள் கூடுகின்றது. நம் ஓம் நமச்சிவாய சிவாய ஒரு உடலுக்குள் உருவாகிய உணர்வு வெளிப்படும் போது கேட்கும் உணர்வுகளில் அந்த உணர்வு கலந்து அதன்படியே வழிபடுகிறது என்று இப்படி சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. இப்படிப்பட்ட நாம் அந்த வேதனை கொடுக்கும் இதன் உணர்வுகள் ஆக்கப்படும் போது அடுத்து இரத்த கொதிப்பாக மாறுகின்றது. நம் இரத்த கொதிப்பாக மாறும்போது நமக்கு அந்த புலி எப்படி மற்றதை எதை கிடைத்தாலும் வெறித்தனமாக தாக்கி வெறி உணர்வுடன் உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதை போலதான் இந்த இரத்த கொதிப்பு வந்தவர்கள் உணவை உட்கொள்வதும் அவர்கள் சொல்லுகளையும் செயல்களையும் வெறித்தன்மையான அந்த செயல்களும் பேச்சும் வரும். அப்பேற்பட்டவர்கள் இது உணர்வின் தன்மை கொண்டால் இந்த மனித உடலிலே ஆக நாம் புலியாக பிறக்கும் தன்மை வருகின்றது. நான் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளையும் நம் உடலிலே எந்த கோபத்தின் உணர்வு எடுத்தோமோ இந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை மாற்றி, அணுக்களை மாற்றி, உணர்வுகளை மாற்றி இந்த உடலகத்தை சென்ற பின் இதே கொடூர செயல் செய்து கொண்டு புசித்து வாழும் அந்த உணர்வின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உணர்வு கொண்ட உடலுக்கு இழுத்து சென்று அதன் உணர்வின் தன்மையை கருவாக்கி உருவாக்கிவிடும் என்பதை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றன. ஆகவே நான் விநாயகர் தத்துவத்தில் கோபப்படுவோரை உணர்வை நாம் சுவாசித்தால் மூசிக வாகனம் அதன் சுவாசித்து உணர்வில் வலுகொண்டு நாம் ஏற்கப்படும்போது நம்ம நல்ல குணங்களை அடைத்துவிட்டு கணங்களுக்கு மற்றதை அடக்கி கோபத்தின் உணர்வுகள் நமக்குள் வலுகிறதோ அந்த கணங்களுக்கு அடிவெளியான நாம் சுவாசித்த உணர்வு எலி இப்படி பங்கிட்டு குடிகொள்ளுகின்றதோ இதை போல கோபத்தின் உணர்ச்சிகளை அறிமாக்கும் போது நமது நல்ல அணுக்களை மூடி இந்த உணர்ச்சிகளை மாற்றி ஓமுக்குள் ஓம் வர்ணத்தின் தத்துவத்தை அது மாற்றி விடுகின்றது. இப்படி மாற்றிக்கொண்ட உணர்வுகள் நம் உடலில் இருக்கும் இந்த உணர்வுகள் அனைத்தும் இதன் உணர்வை நுகர வேண்டாம் இரத்த கொதிக்கின்ற நடைகள் நமக்கு ஊடுருவி நல்ல மலங்களிட்ட அணுக்கள் மடிந்தால் விஷத்தன்மை கொண்ட நிலையும் கொடூர உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வுகளும் நாம் இரத்தங்களில் கலந்து இதன் உணர்வுகள் நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே டிரான்சாக்சன் அதாவது நம் உடலுக்குள் பறவை செய்யும் உணர்வு எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் மோதியத்தும் இதை கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப ஒளிக்கட்டைகளை அனுப்பி மைக்கிற்கு அனுப்பி அதன்படி அந்த சப்தங்களை நாம் கேட்கின்றோமோ இதைப் போலதான் உணர்வு ஒளிக்கட்டைகளை நமக்குள் பரப்பப்படும் போது நமக்குள் கோபத்தின் உணர்ச்சி நாமே அடக்க முடியாத நிலைகள் ஊங்கி சப்தமிடுவதும் சப்தமான பேச்சுகளை பேசுவதும் கொடூர உணர்ச்சிகளை தூண்டும் செயலை நாம் செயல்படுத்த விடுகிறோம். கொடூர செயலை செயல்படுத்தும் போது நாம் கேட்போர் உணர்வை கேட்டது நம்மை கண்டத்தில் வெறுக்கும் தன்மை வருகின்றது. வெறுக்கும் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு கோபத்தின் தன்மை எல்லை இடங்களை செல்லும். யார் மீ கோபத்தில் யார் மீ நிலையில் வெறுக்கின்றமோ அவர்கள் உணர்வுகளை நினைத்து நினைத்து கோபத்தின் உணர்வுகள் எல்லை கிடந்து சென்று நமது உடலில் கடுமையான நோய்கள் உருவாகிவிடுகின்றது. பின் இரத்த கொதிப்பு என்ற நிலையில் இருக்கும்போது சிந்திக்கும் நிலைகள் அழுத்தம் அதிகமாகிவிட்டால் அதன் உணர்வு இரத்த அழுத்தங்கள் அதிகமாகும்போது கண்ணுக்கு கவரும் உணர்வு இந்த இரத்தத்தின் வழியே அந்த உணர்வின் தன்மை இயக்கும். ஆனால் கண்ணுக்கு இந்த இரத்தத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் கண்ணில் செவந்துவிடும். ஆக கண்ணில் செவந்து விட்டால் ஒவ்வொரு உணர்வுடன் சில பேர் கோபம் பார்க்கும் வெளியில் தெரிவினாலும் அவன் உணர்வு அந்த கோபத்தின் கனலை கண்களிலே கண்டுவிடலாம். சிவப்பு நிறமாக அதன் உணர்வில் ஆக அதே உணர்வுகள் எதை படித்தாலும் எதை பார்த்தாலும் வெறுக்கும் தன்மை ஆனால் அழிக்கும் உணர்வை வரும். கோபம் வந்துவிட்டால் தன் பிள்ளையானாலும் அடிக்கும் உணர்ச்சி வந்துவிடும். கோபம் வந்தால் நல்ல பொருளை கண்ணில் கண்டால் தட்டி எரியச்சு நல்ல கோபம் வந்துவிட்டால் நல்ல பொருளை தீர்த்து உடைக்கவும் செல்லும். இந்த சிந்தனையின் நிலை புலி எப்படி தன் உணர்வினை கவர்ந்தால் மற்றதை இறக்கமற்றுக் கொள்ளுகின்றவர் நல்ல உணர்வு கண்பட்டாலே மகிழ்ச்சியாக சிரித்தாலோ அவர்களை காக்கும் போதோ பார்க்கும் போதோ அந்த உணர்வுகள் நமக்கு வெறுப்பென்ற உணர்வுகளை அதை போற்றுவி அதன் உணர்ச்சியின் தன்மைதான் இயக்கம். இதெல்லாம் காலம் யார் நமது இறுதி நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்ச்சிகளை நம்ம இயக்குங்கள். ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அப்பொருளை போட்டமென்றால் அந்த வெப்பத்தால் அந்த உணர்வின் மனங்கள் வெளிப்படுகின்றது. அப்ப அந்த மனத்துக்கொப்ப நுகர்ந்த ஒரு உணர்வுகளும் இயக்கப்படுகின்றது. இதை போலதான் நம் உயிரின் இயக்கங்கள் அதை நிறுத்தி கொப்போம். நாம் எண்ணியதைத்தான் நுகர்ந்ததைத்தான் அது இயக்கி காட்டுகின்றது. அந்த உணர்வைத்தான் கண்கொண்டு பார்க்கவும் செய்கின்றது. கோபம் என்ற உணர்வு சிந்திக்கும் தன்மையில் அழைக்கப்படுகின்றன. அதே சமயத்தில் நமது செயல்களும் நாம் சிந்திக்கும் செயலரும்போது ஒரு பொருளை சீராக இயக்க முடிவதில்லை. ஒரு கணக்கை எடுத்தால் அது சீராக இயக்க முடியும். ஒரு பொருளை சீராக பார்த்து தரத்தை பார்த்து எடுக்கும் தன்மையும் இழந்து விடுகின்றது. ஆக தரமான சரக்காக இருக்கணும் நம்முடைய உணர்வு அந்த தரம் இழந்த உணர்வுகளும் நல்லவர்களை பார்க்கும்போது எதிர்பார்க்கின்றது நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் தன்மை இழந்துவிடும். வியாபாரத்தின் நிலையில் இத்தகைய நிலை பெற்றால் வியாபாரமும் மந்தமாகும் தனது செயலும் அதே சமயத்தில் யாரும் மந்தமாகும்போது வேதனை என்ற உணர்வுக்கு கோபமும் வேதனை உணர்வு நமக்கு வளர்க்க வளர்க்க சிந்தனை குறைவாகி விஷயத்தின் தன்மை ஆற்றல் அதிகமாகி இந்த உடலிலேயே தான் கடுமையான நோய்கள் உருவாகி வருகின்றன. இதை மனிதனை உருவாக்கி அணுக்கள் அழைத்து தன் செயல் ரோபங்களை மாற்றியது வலையை குழுவை கொட்டிட்டு அவன் உடலில் கலந்து கொண்டார்கள். அவங்க உடல்கள் அந்த உடலையும் மாற்றமாகின்றது. ஆனால் நம் உடலே அத்தகைய மாற்றம் ஆகும்போது இந்த உடலை விட்டு உயிராமல் சென்றார்கள். நாம் எந்த உடலில் தன்னை அறிமானமோ அதன் உயிர் கூட்டு கடந்து சென்று இதன் உணர்வை முழுமையாக்கி அந்த உடலை வீட்டை வைத்து வெளிவரும் போது புலியாகத்தான் நாம் பிறக்க முடியும். இதை போல இயற்கையின் வீடுகள் இருந்தும் வளர்ந்து வருகின்றோம் என்ற உண்மையை தெளிவாக ஊக்குகின்றது. அதே சமயத்தில் நாம் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நகர்ந்து நகர்ந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை பெற்று அனைத்தின் தீமை என்ற நிலையை அறிந்து கொள்ளும் உணர்வு பெற்றதுதான் மனிதனின் ஆறாவது அறிவு. இந்த மனிதனின் ஆறாவது அறிவு எவ்வாறு வருகின்றது? தீமைகளை நீக்கும் உணர்வு மனிதனானது இந்த உறுப்புகளை தீமை அகற்றும் உணர்வின் சக்தியில் அதிகரிக்கின்றது. அவ்வாறு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் வரும் நஞ்சினை மிளகாக மாற்றும் தரம் நம் உடல் பெறுகின்றது. நாம் எவ்வளவு சுவையாக உணவாக உட்கொண்டாலும் அதில் வரும் நஞ்சினை நமது உடல் மிளகாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வின் தன்மை அறிவாக மாற்றுகின்றது. தீமை என்ற நிலையில் அறிந்தால் தீமை அகற்றும் அரு உணர்ச்சிகள் நமக்கு வருகின்றது. இப்படி வலிமைத்த இந்த சக்தியை நாம் தீமைகள் உண்டப்போ இந்த வலிமையான நிலையை கொண்டு தீமை அகற்றிய அரு உணர்வை நாம் பகர வேண்டும்.
ஒரு சிலர் தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, அல்லது குடும்பத்தில் நன்கு பழகியவர்கள் கூட மற்றவர்களை ஏமாற்றி தங்களுடைய காரியங்களுக்கு சம்பாதிப்பதற்கோ அல்லது மற்ற நிலைகளை அவர்கள் கவர்ந்து கொள்வதற்கோ இதுபோன்று ஏமாற்றும் நோக்கத்துடன் சிலர் செயல்படுவார்கள். நய வஞ்சகமாக செயல்படுவார்கள், ஏமாற்றவும் செய்வார்கள், அதில் அவர்கள் சந்தோஷம் படுவார்கள். ஆனால் இதுபோன்ற விளைவுகள் இன்று இவர்கள் இதையெல்லாம் ஆனந்தமாக செய்து மற்றவர்களை ஏமாற்றிவிட்டோம், நாம் நன்றாக வாழ்கிறோம் என்று எண்ணினாலும் இதனுடைய பின் விளைவுகள் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதைத்தான் இந்த உயிரினங்கள் நடக்கக்கூடிய சில மிருகங்களுடைய இயக்கங்களை சொல்லி நமக்கு குரு இதை தெளிவாக்குகின்றார்கள். என்றால் நாம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம், நாம் சந்தோஷப்படுகின்றோம், ஆனால் பொருளை பறிகொடுத்தவனோ அதை இழந்தவனோ கடுமையான வேதனைக்குள்ளாகின்றான். ஆனால் நாம் அவனை ஏமாற்றினோம் என்று எண்ணினாலும் இந்த காந்த புலநெறிவுகள் இயக்கப்பட்டு யார் ஏமாற்றியிருப்பார் என்று அவன் கடுமையாக அது வேதனைக்குள்ளாகி உணர்ச்சிகளை சாபமிடும் நிலையில் வெளிப்படுத்த போகும்போது இந்த காந்த புல நெறிவுகள் இது ஊடுருவி தாக்கத்தான் செய்யும். இப்படி ஏமாற்றப்பட்டவரும் சரி, ஏமாற்றியவரும் சரி, ஒன்று கொண்டு இணைந்த நிலையில் அங்கே சுழலப்பட போகும்போது யார் உடலை விட்டு முதலில் பிரிகின்றார்களோ இந்த உணர்வின் துணை கொண்டு அந்த ஈர்ப்பிற்குள் சென்றால் ரெண்டு பேருமே பின்னாட்கள். இது மனிதன் அல்லாத ஒரு உயிரினமாகத்தான் அது மாற நேரம் என்பதை குருநாதர் இங்கே விளக்கத்தை அது உதாரணத்துடன் விளக்குகின்றார். என்று நாம் பிராணிகளிலே மிருகங்கள் எடுத்துக்கொண்டால் புலி இதையெல்லாம் மற்ற மிருகங்களை உயிரினங்களை விரட்டி சென்று தாக்கக்கூடிய தன்மை பெற்றது. ஓனாய இருந்தாலும் இது மற்றொன்றை ஓடி சென்றுதான் தாக்கும். ஆனால் நரியோ பெரும்பகுதி மற்ற உயிரினங்களை தனக்கு உணவாக வேண்டி விரட்டி சென்று ஓடி சென்று அதிகமாக பிடிப்பதில்லை. அது எப்பயுமே தந்திரமாகத்தான் அது செய்யும். உதாரணமாக ஆடுகளே மேய்ந்து கொண்டிருந்தாலும் கூட அதை ஓடி சென்று தாக்குவதற்கு மாறாக அது அப்படியே அமைதியாக சாந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் சாந்தமாக இருந்தாலும் எந்த ஆடோ அந்த ஆட்டினுடைய மனங்களை அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். இப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடுகளும் இந்த உணர்வுகளை நுகர்ந்த பின் சாதுவாக இதன் அருகிலே வரும் பொழுது அது சரியான சமயம் பார்த்து லபக்கென்று அந்த ஆட்டினை பிடித்து அதை உணவாக உட்கொள்ளும். அதே போன்று ஒரு வலைக்குள்ளே நண்டே இருக்கிறது என்றாலும் இது தன்னுடைய உணவுக்காக அந்த வாளை அந்த நண்டினுடைய வலைக்குள் செலுத்தி அதை கடிக்க முற்படும் அந்த நண்டை வெளியில இழுத்து போட்டு அடித்து சாப்பிடும். இன்று நாம் மனிதர்களாக வாழக்கூடியவர்களும் ஒரு சில பேர் இப்படித்தான் நல்லது செய்வது போன்று நடித்து எல்லா உதவிகளும் உங்களுக்கு செய்கிறேன் என்று பல உணர்வுகளை சொல்லப்பட போகும்போது அதை கேட்கக்கூடிய சாதுவாக இருப்பவர்கள் இதிலே மயங்கி விடுகின்றார்கள். எப்படி அந்த வலைக்குள் தன்னுடைய வாளை அது நரி சாதுரியமாக விட்டு அதை கடிக்கும் பொழுது அந்த நண்டை வெளியே எடுத்து போட்டு அடித்து சாப்பிடுகின்ற இதுபோன்று அது அத்தகைய உணர்வு கொண்டவர்கள் தான் அவர்கள். ஆனால் இதுபோன்ற உணர்வுகளை அவர் செயல்படுத்தி மகிழ்ந்து இதை அபகரித்திருந்தாலும் பின்னாட்கள் அவர் வேதனைப்பட்ட நிலையில் அறியப்பட போகும்போது இன்னார்தான் என்னை ஏமாற்றினா, இன்னார்தான் என்னை கெடுத்தான், இன்னார்தான் என் குடும்பத்தை கெடுத்தான், இன்னார்தான் என்னுடைய தொழிலை வியாபாரத்தை அனைத்துமே நஷ்டத்துக்குள்ளாக்கணும் என்று கடுமையான வேதனை கொண்டு வெளிப்படுத்த போகும்போது, இதே உடல் அங்கு சாடப்பட போகும்போது, இந்த உணர்வின் இயக்கங்கள் வரப்பட போகும்போது, நாம் சுவாசித்த உணர்வுகள் மனித உடல் உறுப்புகளை உருவாக்கிய நல்ல குணங்களை செயலிழக்க செய்து, இந்த நய வஞ்சகம் தந்திரம் போன்ற நிலையும் வேதனை என்ற விஷமான நிலையிலும் இந்த கலவையாகும் பொழுது, இந்த உடலுக்குள்ளே நஞ்சு கலந்ததாகத்தான் ரெண்டு வேறுக்குள்ளே உடலுக்குள்ளேயும் இது விளையத் தொடங்குகின்றது. இப்படி விளைந்தால் நிச்சயமாக ஏமாற்றப்படுபவர்கள் அது வேதனை கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப பாம்பாகவோ மற்ற விஷமான நிலைகளுக்கும், அதே போன்று இந்த நய வஞ்சகமாக தந்திரமாக செயல்படுத்தும் அனைவரும் நரியின் உடலாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இந்த உயிர்வு அழைத்துச் செல்லும். அது இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிணாம வளர்ச்சி நாம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் நஞ்சினை கழிக்கக்கூடியதாக நாம் மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளோம். நல்ல உணர்வுகளை பெற்று வளர்ந்து வந்த நிலையில் அந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்புகளை நாம் பயன்படுத்த தவறும் பொழுது சிந்தனையே இழக்கப்படுகின்றது. அது சிந்தனை இழந்த நிலைகள் சென்றால் மனிதனை உருவாக்கிய நிலைகள் அனைத்துமே அங்கு மனிதனை என்றால் ஒரு இருள் சூழ்ந்தால் அல்லது நஞ்சு கலந்த உணர்வு அதிகமானால் தான் சிந்தனை குறையும். இந்த சிந்தனை குறைந்த நிலையில் வரும் படம் போகும்போது நாம் அதற்கு தகுந்த நம் ஆன்மாவிலே மனங்கள் வெறிவிடும் போது உடலை விட்டு சென்றால் அந்த மிருகங்களுடைய ஈர்ப்பிற்குள் தான் செல்வோம். அது ஆறாவது அறிவினுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தனது ஆறாவதனுடைய தன்மைகளையும் குரு உணர்த்துகின்றார். இப்படி பல கோடி சரீரங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும், எதிரிலிருந்து தப்ப வேண்டும் என்று வலிமை மிக்க உணர்வுகளை, வலிமையான உணர்வுகளை சேமித்து சேமித்து வலிமை மிக்க உணர்வாக நாம் வளர்ச்சி அடைந்துதான் மனிதனாக வந்தோம் என்பதை காட்டுவதற்குத்தான் இங்கே முருகன் ஆறாவது அறிவுடைய சிறப்புக்கு இரண்டு மனைவிகளாக அந்த சக்திகளை காண்பித்து வலிமை மிக்க சக்தியை வள்ளி என்றும், இப்படி வலிமை மிக்க உணர்வுகளை நாம் நேசித்து நேசித்து அந்த தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக அடுத்த நிலைக்கு பெறச்சி இந்த உணர்வு எண்ணும் பொழுது அது உணர்வுகள் உயிரால் சுவாசிக்கப்பட்டு தெய்வ ஆணையாக, அதாவது தெய்வ நிலையாகவே அது செயல்பட்டு அந்த ஆணையிடும் நிலைகள் உயர்ந்த நிலைகள் பெற அது ஏதுவாகின்றது என்று, இந்த வலிமை மிக்க சக்தியை முருகன் காதலித்தான் என்று, அவன் நேசித்து அதை வளர்த்து கொண்டான் என்று ஆறாவது அறிவினுடைய சிறப்பியல்களை அங்கே காண்பிக்கின்றார்கள். இதுபோன்று ஆறாவது அறிவை சீராக செயல்படுத்தி அதன் வழி வின் சென்றவன் தான் அகஸ்தியன் துருவனாய் துருவ மகர்ஷியாய் துருவ நட்சத்திரமாக உள்ளான். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் இன்று மனிதனாக வாழக்கூடிய காலத்தில் இதை அதிகமாக நாம் நேசித்து அந்த துருவ நட்சத்திரத்தின் வலிமை மிக்க சக்தியை நாம் மீண்டும் மீண்டும் நமக்குள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இந்த உயிர் வழியாக சுவாசித்து அதை நாம் ஊடுருவ செய்தால் அது தெய்வ ஆணையாக நம்மை அந்த தெய்வீக வழியில் வழி நடத்தும். அந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு ஏழாவது நிலையாக நம்மை நிச்சயம் அந்த ஒளியான நிலைகளை வளர்க்க செய்யும். இதுபோன்று ஆறாவது அழிவை ஆறாவது நிலையை ஏழாவதாக ஒளியாக மாற்றி சென்றவர்தான் துருவ நட்சத்திரத்தின் ஏற்படுத்தல் சப்தரிஷி மண்டலங்களாக உள்ளார்கள். அந்த ஆறாவது அறிவுடைய தன்மைகளை நாம் சீராக பயன்படுத்துவோம் என்று பயன்படுத்த வேண்டும் என்று, இதுபோன்று வாழ்க்கை நிமித்தம் மற்றவர்களை ஏமாற்றுவதோ அல்லது ஏமாற்றப்பட்டோம் என்ற நிலைகள் இல்லாதபடி, ஏமாற்றும் குணமும் வேண்டாம், ஏமாறும் நிலைகளும் நமக்கு வேண்டாமாக ஞானியல் காட்டிய வழியில் உயிர் வழி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகளை நாம் சுவாசித்தால் ஏமாற்றும் நிலைக்கும் செல்லாதபடி ஏமாறாதபடி நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையாக அது பண்பட்ட நிலையாக வரும். ஆக அது போன நிலையில் நாம் வளர்த்து மாறாத அறிவை பயன்படுத்தும் நிலையாக உயிரோடு ஒண்டி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் விளைவித்து அதை நாம் சேமித்து அந்த எல்லையை அடைய வேண்டும் என்று குருவிகளை நமக்கு இதை சொல்லி, நாம் இந்த வாழ்க்கையின் நிமித்தம் எதை நாம் சேமிக்க வேண்டும், எதை நமக்குள் வளர்க்க வேண்டும் என்று அவருடைய முக்கியத்துவத்தை தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.
பல கோடி சரீரங்களின் தீமைகளை நீக்கி நீக்கி மனிதனாக பிறந்தது இந்த ஆறாவது அறிவு தீமைகளை நீக்கக்கூடிய வலிமை பெறுகின்றது, தெரிந்து கொள்ளும் மாற்றமும் பெறுகின்றது. அதனால்தான் மனித உடலும் வெளிவருவது வள்ளி என்றும், அதே சமயத்தில் துருவ நட்சத்திரம் இந்த இருளை நீக்கிறது என்றும் தெரிந்து கொள்கின்றார் ஆறாவது மனிதன். தீமைகளை நீக்கும் உணர்வு சந்தர்ப்பத்தால் நகர்ந்து உருவான உணர்வு உண்டு. இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் துருவ மகிழ்ச்சி, அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை நாம் நகர்ந்தால் இந்த வலிமை மிக்க அருசக்தி அதாவது தீமைகள் அகற்றும். நாம் அதாவது நாம் உணவாக உட்கொண்டோம், உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றிடும் நிலை என்பது தீமை என்ற நிலைகளாகி நஞ்சினை மாற்றிடும் வலிமை மிக்க சக்திதான் வள்ளி என்று பெண்பால் என்ற காரணத்தை வைக்கிறேன். இந்த வலிமை மிக்க உணர்வின் தன்மை கொண்டு தீமை நீக்கிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் வள்ளி, நாம் நுகர்ந்து உயிரிழப்பட்ட எதன் உணர்வை நுகர்கின்றோமோ தெய்வானம். ஆக வள்ளி தெய்வானந்து நுகர்ந்த உணர்வு இயக்குவதும் நுகர்ந்து அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகிறது. ஆகவே நாம் நுகரும் உணர்வுகளோ உயிரை பட்ட பின் அந்த உணவின் தன்னை இயக்குகின்றது. இது சிவத்தத்துவத்தில் நாம் நுகர்ந்த மனித உடலின் தன்னை நுகரும் போது உயிரை பட்ட பின் தெய்வான அந்த உணர்வுக்கொப்ப இந்த உணர்ச்சியில் இந்த உடலையே தீமைகளை அகற்றிடும் சக்தியாக பெறுகின்றது. அதனால்தான் முருகனுக்கு இரு மனைவி என்று காரணம் தெரிவிக்கின்றன அரிய சமயத்தில். ஆக நாம் நுகரும் உணர்வு எதுவும் வழி இந்த வலிமைக்க உணர்வு வலிமைக்க சக்திகளை அதாவது தீமையை வென்ற என்னென்ன தீமை வென்று உணவின் தன்மை வரும்போது இதை தீமை வெல்லும் உணர்வு என்று அறிந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகரும் என்றால் அதன் நுகர்ந்தத்தின் தெய்வ ஆணையாக நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கி தீமையை நீக்கும் உணர்ச்சிகளை உருவாக்குண்டு அதன் உணவின் தன்மைதான் நம்மை ஆட்சி புரிந்து அங்கே அந்த பசங்க நாங்கள் சட்டம் போட்டாங்க அந்த பக்கம் போச்சுருது அந்த சட்டங்கள் போடுறத அடைக்கிறீங்க. சில நிலைகளை உருவாக்க தெரிந்து கொள்வதற்கான வழி தெய்வானை என்று அதே சமயத்தில் நாம் நுகரும் உணர்வு நம் உயிருக்கு ஒரு அரங்கத்துக்குள் இருப்பதனால் நுகர்ந்த உணர்வு அரங்கநாதன் என்றும் நாம் நுகரும் உணர்வு அந்த நாதங்கள் நம் உடலை செய்ய செலுத்தும்போதும் அந்த சக்தி தான் நம்மை ஆளுகின்றது ஆண்டாள். நாம் எதனை நுகர்கின்றமோ அதை வைத்துதான் ஆளுகின்றது. ஆகவே நாம் ஆளும் நிலைகள் ஆனாலும் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலை அணுக்கலாமது ஆழ்வார். நாம் இறைவின் உணர்வின் தன்மை உடலாகின்றதும் ஆண்பாலாகின்றதும் அந்த உடலின் தன்மை கொண்டு இந்த உடலை ஆளுகின்றது. இந்த உணர்ச்சிகள் ஆண்டால் அதற்கொப்ப அந்த உணர்வின் செயலாக உருவாகின்றது. ஆகவே நாம் மனிதனின் நிலைகளை ஒவ்வொன்றும் நாம் தெளிவாக தெரிந்து வாழ்க்கை நாம் வரும் இன்னல்களை மாற்றி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலைகள் இருக்கின்றது. இப்ப மனிதன் வாழ்வதற்காக தான் தொழில் செய்கிறோம் என்றால் நயவஞ்சகமாக பிறரை ஏமாற்றி அதன் வழிகொண்டு தான் வாழ வேண்டும் என்ற உணர்வுகள் மக்களில் பெரும்பகுதியான உண்டு. அதன் வழி நாம் ஏமாற்று உணர்வுண்டா இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது ஏமாற்றப்பட்டவர் வேதனை கொண்டு அந்த வேதனை உணர்வு வெளிப்படுத்தும் போது இருவர் உடலிலும் வெளிப்பட்டு ஒரு மனிதனின் உணர்வு நமக்குள் வேதனை படிக்கலாம் என்ற உணர்வை நாம் பதிவாக்க வேண்டாம். அந்த விஷ வித்தாக நமக்குள் வாய்ந்து எந்த மனிதன் வேதனைப்படுகின்றதோ நட்பின் தன்மை கொண்டு நாம் ஏமாற்றிய உணர்வு இதைப்போல நம் உடலுக்குள் அது பதிவாகி விடுகின்றன. பதிவான உணர்வுகளோ அந்த வேதனை உணர்ச்சிகளை இங்கே வளர்க்கப்பட்டு அந்த வேதனைப்பட்ட உணர்வின் தன்மை நமக்குள் சேர்த்து ஏமாற்று உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து கொண்டது. இதே உணர்வுகள் வளர்ச்சியான நாம் இந்த உடலிலே இதன் கணக்கின் பிரகாரம் அதன் வலிமை கொண்டு நம் உடலிலே மாற்றியமைத்த இந்த உணர்வு இந்த உடலுக்கு சென்ற பின் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. ஆகவே மூசிக வாகனம் நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழிகளையும் ஏமாற்றும் உணர்வுகளை நாம் சுவாசிக்கும் போது இந்த உணர்ச்சிகளை நம்முடலில் பெருக்கப்பட்டு அருகே கணங்களுக்கு கைவெளியாகி இதன் உணர்வு வீதித்தன்மை அடைந்து மனிதனை செயலற்ற நிலைகள் ஏமாற்று உணர்வுந்தான். இதன் உணர்வு நமக்கு பெருகி இதுவே நோயாகி இதன் உணர்வுகள் ஒவ்வொன்றும் நம் உடலில் அணுக்கள் அதை ஏமாற்று உணர்வுகள் பெறப்படும் போது இதன் உணர்வின் அணுக்கள் மாற்றப்பட்டு இந்த உடலை வைத்து சென்றால் நந்தீஸ்வரன் சிவனுக்கென யாரை ஏமாற்றணுமோ அவர்கள் வேதனை உணர்வு நமக்குள் வளர்க்கப்பட்டு நமக்குள் துரித நோயாகி அவர்கள் அந்த வேதனையால் ஏற்பட்ட அந்த வேதனை அந்த உடலில் வந்த பின் அந்த மனிதன் வேதனைப்பட்ட உடலுக்குள் வந்து இவனையும் வேதனைப்படை செய்து உன்னால் நான் என்று கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் இருபது உணர்வுகளும் ஒன்றாகி அவன் இறந்த பின் இந்த உடலுக்குள் வந்து இந்த உடலிலே விஷத்தை பாய்ச்சி இவனும் ஏமாற்றி உணர்கொண்டு இவனும் செயலற்றவனமாகி ஏமாற்றப்பட்டவனும் இதே நிலையாகின்றன. ஆகவே இதை போல இருவரும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு இரு உடலுக்குள் வந்து இந்த உணர்வை மாற்றிய பின் ஆக இந்த உடலை வச்சு சென்ற பின் நரி ஒன்றை தந்திரமாக ஏமாற்றி உணவிற்குள் உதாரணமாக நரி அனுசியும் ஒரு நண்டு வங்குக்குள் அனுசியும் வானவுக்கு ஆட்டு வானவுக்கு ஆட்டிய பின் அதை பிடித்துக் கொள்ளும் அது வெளியே எடுத்த நண்டு அது உணவாக கொள்ளும். ஒரே சமயத்தில் ஒரு நரி மற்ற உணர்வுகள் அதாவது ஒரு ஆடு வருகிறதென்றால் அதை பிடிப்பதற்கு ஓடி செல்வதில்லை இதன் உணர்வினை மாற்றிக்கொள்ளும் சக்தி இருக்கு. அந்த ஆட்டின் மனத்தை தனக்குள் அதிகரித்து ஆடை போன்றவை இந்த உணர்வு மனத்தை வெளிப்படுத்தும். இந்த ஆடை போல வெளிப்படுத்தும் போது ஆடு அந்த மனத்தை நுகர்ந்து வரும்போது லவக்கென்று தந்திரமாக அதை பிடித்து நரியோ புலியோ அதாவது புலி தனது உணர்வின் தன்மை கொண்டு தாக்கும். நரியோ அதன் உணர்வின் தன்மை மனத்தால் நுகர்ந்து அறிந்து இந்த உணர்வை மாற்றி அதை தந்திரமாக இதை பிடித்து எளிதில் அதை அமைத்து கொண்டு நரி ஓடி தாக்கி ஒன்றை பிடிப்பதில்லை, ஓனாய் ஓடி தாக்கி பிடி நரி தந்தனமாக பிடி. இதை போலதான் பிரிவோர் மனதை நாம் அயக்கி உணர்வின் தன்மை நாம் அவர்களை துயரப்பட்டு நாம் செய்தால் இந்த உணர்வின் தன்மையை அங்கே சென்று. இதே போல நாம் ஒவ்வொரு உணர்வுக்கொப்பான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு விளையென்றும் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்கிறதென்றும் சுவாசித்த உணர்வை கணங்களுக்கு அறிவறியாகி எதன் உணர்வு அதிகமாக சுவாசிக்கணுமோ அதன்படி கணங்களுக்கு அறிவறியாகி இந்த உடலே கடுமையான நோயாகி இந்த உடலுக்குள்ளே பிரணவம் மாற்றப்பட்டு அதன்படி அந்த ஓமுக்குள் ஓம் நல்ல அணுக்கள் ஓம் என்ற பிரணமானாலும் நுகர்ந்த உணர்வு பிரணவங்கள் மாற்றப்பட்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் கணங்களுக்கு அறிவறியானது எதன் உணர்வு அதிகமாக சேர்த்தமோ அந்த உணர்வு அடிப்படைதான் இந்த மனித நல்லாத மிருக நிலைகளையும் இளங்கணங்கள் நிலைகளையும் நம்மை மாற்றிவிடுகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் நமது ஞானிகள் துவைதம் என்ற உருவ நிலையத்தில் நுகர்ந்த உணர்வு என்ன செய்கிறது என்றும் நாம் சுவாசித்தவன் உடலில் என்ன செய்யணும் நன்றி நாம் சுவாசித்தவன் உள்ளே செல்லுகின்றது அது உணர்வு தனக்குள் உருவாகின்றது எதன் உணர்வு அதிகமாக சேர்க்கணுமோ அந்த குணத்தின் உரிமையை நமக்கு உருமாறுகின்றது என்பதை இங்கே சுவாசித்த உணர்வு வினை என்றும் வினைக்கு நாயகனாக அது இயக்கப்படுகிறது விநாயகன் என்றும் சுவாசித்த உணர்வு கணங்களுக்கு அறிகுறியாகவும் பரிணாம வளர்ச்சி என்றும் ஆகவே பல கோடி சரீரத்தின் தீமையை நீக்கிய உணர்வு விஷத்திலே மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் ஆகவே ஆறாவது அறிவு கொண்டவன். இந்த ஆறாவது அறிவு கொண்டவன் நாம் இதை மாற்ற தவறினால் நம் உணர்வின் தன்மை சேர்க்கை அதிகமாகி நம் உடலின் பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ள ஆகவே நாம் நுகரும் உணர்வு எதுவானாலும் அதை நம் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலில் அழுக்கப்பட்டால் குளித்து விடுகின்றோம், கையிலே அழுக்கப்பட்டால் கழுவி விடுகின்றோம், துணியில் அழுக்கப்பட்டால் துவைத்து விடுகின்றோம். இதே போல நம் ஆன்மால் பட்ட அழுக்கை நாம் துடைக்கின்றோமா? நாம் நுகர்ந்த உணர்வு அறிகின்றோம், அறிந்த உணர்வு வலிமை பெறுகின்றது. வலிமை கொப்பை இப்படி பாயப்பை செய்தானே என்று சாபம் இடுகின்றோம். சாப உணர்கள் நமக்குள் கவர்கின்றது, அது உணர்வின் தன்மையை நமக்குள் வளைகின்றது. ஆனால் அவன் கெட வேண்டுமே அவன் செய்ததற்கு அவன் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவன் உடல் விளைந்த நாம் இருந்து ஓம் நம சிவாய் சிவாய் எனும் நம் உடலுக்குள் அறிவை உருவாகின்றது. இந்த உணர்ச்சியின் தன்மையை மாற்றுகின்றது. மனிதருக்கு மனிதன் தீமைகள் அகற்றும் ஆறாவது அறிவு இருப்பினும் நமது ஆன்மாவை மாற்று மாசுபடும் தன்மை வருகின்றது. நாம் நுகர்ந்த உணர்வில் எப்படி தும்மல் வருகின்றதோ, நுகர்ந்த உணர்வு மயங்க செய்கின்றதோ, நாம் வேதனை இந்த உணர்வு இதே போல இதனை மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவன் தான் மனிதன். அதை மாற்றுதல் வேண்டும்.